திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு குயில் பத்து. வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
தியங்கமுகராய் முந்தொரு முகையை முடிவித்து எந்தைவால் வந்திடும் அடிகளை வணக்கம் செய்குவாம். திருச்சிற்றம்பலம் பார்வதீபதே அருட்கடலாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே திருவாசகம் குயிர்பத்திலே ஆறாவது பாடல் முதலாக இப்பொழுது கூரை செய்ய எண்ணுகிறேன். இன்பன் தருவன் குயிலே ஏழுலகும் முழுதாடி அன்பன் அமுதளித்து ஊரும் ஆனந்தன் வான்வந்த தேவன் நண்பன் மணிச்சுவடு ஒத்த நற்பரிமேல் ஒருவானை கொம்பின் விளத்துங்குயிலே கோவலிநாதனை கூவாய் என்பது இந்த ஆறாவது பாடல்.
குயில் கிளி வண்டு முதலியவைகளை காதல் நடத்திலே தூதாக விடுவது இலக்கிய மரபு. அதில் இந்த காதலியாகிய மாணிக்க வாசகர் காதலனாகிய சிவபெருமானத்திலே தூது விடுவதற்கு இந்த குயிலை தேர்ந்தெடுத்து அது இனிமையான ஊலியுடையதாகையினாலே அந்த குயிலினிடத்திலே சிவபெருமானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அந்த பெருமானை வரும்படியாக நீ கூவாயாக என்பது இந்த குயில் பத்து. இதில் இந்த ஆறாவது பாட்டிலே இன்பந்தருவன் குயிலே அந்த குயிலுக்கு வேண்டிய உபசார வார்த்தைகளை சொல்லுவார். குயில் வந்து பச்சிசாரி. அந்த பச்சிசாரியானது மனிதர்களிடத்திலே சில பட்சிகள் தொடர்புடையதாக இருக்கிறது. ஆனால் குயிலை வைத்து யாரும் வளர்ப்பதாக இல்லை. கிளியை வளர்க்கிறார்கள், குயிலை வளர்ப்பது கிடையாது. அது கூவுதலிலே இனிமையான குரல் உடையதாகினாலே அந்த குயிலை மாணிக்க வாசகர் அழைத்து நீ சிவபெருமானை வரும்படியாக கூவாயாக என்று அந்த குயிலுக்கு உபசாரம் சொல்லுகிறார். அந்த உபசாரத்தில் இன்பம் தருவன் குயிலே உனக்கு என்ன பிரியமோ அந்த பிரியப்படி உன்னை மகிழ்ச்சி அடையும்படியாக நான் நடந்து கொள்வேன். ஏழுலகம் முழுதாடி. ஏழுலகம் முழுதாடி என்பதுதான் சிவபெருமானுடைய சர்வ வியாபகம் என்பது. ஏழு உலகம் என்றால் உலகம் கீழேழு உலகம் மேலே உலகம் என்று சொல்லுவது. பதினான்கு கீழேழு உலகம் மேலேழு உலகம் என்று சொல்லுவது. பூலோகம் பூலோகம் சுவலோகம் ஜனலோகம் தபோலோகம் மகாலோகம் சத்தியலோகம் மேலேழுலோகம். கீழே வந்து அதள விதள சுதள தராதள ரசாதள மகாதள பாதாளம் என்று கீழே ஏழு உலகங்கள். இப்படி பதினாலு உலகங்கள். கீழே எப்படி ஏழு உலகங்கள் இருக்குதான், மேலே எப்படி ஏழு உலகங்கள் இருக்கு. இதுல இன்னில்லாத உலகங்கள் இதெல்லாம் வந்து மாநிலத்தை போல சென்னை மாநிலம் என்பது போல அதுல பிரிவு ஏராளம். அதனால மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்ட நினத்தகத்தான் எமயவர்தன் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான் என்பது அப்பொரு திருத்தாடகம். அதனாலே உலகம் ஏழு ஏழு வகையாக இருக்கிற காரணத்தினால ஏழு ஏழு வகையாக இருக்கிற காரணத்தினால ஏழு உலகம் முழுதாடின்னு மொத்தமாக சொன்னார். ஏழு உலகங்களுக்கும் ஒருவன் தான் தலைவனாக இருக்கிறான் என்பதை ஏழு உலகம் முழுதாடி. ஏழு உலகம் முழுவதற்கும் இவன் ஊரே ஒரு தலைவனாக விளங்குகிறான் என்பதை ஏழு உலகம் முழுதாடி. அன்பன் அமுதளித்தூரும் ஆனந்தன். அன்பன் என்பது சிவருமானுக்கு ஒரு தனிச்சிறப்பு பெயர். அது மாணிக்கவாசகர் தான் அப்படி சொல்றாரு. அன்பன் அன்பர்களுக்கு அன்பனாக இருப்பவன், அன்பர்களுக்கு அன்பனாக இருப்பவன். அதனாலே அவன் வந்து உயிரிடத்திலே அன்புடையவன் என்பது ஒரு பொது சொல், பொது இலக்கணம். உயிரிடத்திலே அன்புடையவனாக இருக்கிறான் என்பது பொது இலக்கணம். அதற்கு மேலே தன்னை வணங்குகின்ற மெய்யடியாரிடத்துல பரமஞானிடத்திலே அளவில்லாத அன்புடையவனாக இருக்கிறான். அவன் அன்பு செலுத்தவில்லையானால் உயிர்கள் வாழாது. அவன் அன்பு செய்யவில்லையானால் உயிர்கள் வாழாது. இப்போ தாய் அன்பு செய்யவில்லையானால் பிள்ளைகள் வாழாது. தாய் அன்பு செய்யவில்லையானால் பிள்ளைகள் வாழாது. அதுபோல எல்லா உயிர்களுக்கும் தாயாய் இருக்கிற சிவபெருமான் அன்பு உடையவனாய் உயிரிடத்திலே இரக்கமுடையவனாய் அன்புடையவனாய் இருக்கின்ற காரணத்தினாலே உயிர்கள் வாழ்கிறது. அதனாலே அவனுக்கு அன்பன் என்று ஒரு சிறப்பு பெயர். அன்பன் அமுதளித்து ஊரும் ஆனந்தன். அமுது என்கின்ற உயிர்களுக்கு இன்பத்தை தந்து அது மிகும்படியாக செய்வான். அந்த அன்பு அழித்து ஊறும் என்பது மிகுதல். அன்பு அன்பின் மூலமாக உயிர்களுக்கு அருளை தந்து அந்த அருளாகிய அமுதத்தை உயிர்களுக்கு மிகவும் கூடுதலாக தந்து அந்த கூடுதலாக தருகின்ற அந்த வகையாலே ஆனந்தத்தையும் கொடுத்து அப்படி ஆனந்தத்தை கொடுப்பதனாலே அவன் ஆனந்தன் என்கின்ற பெயருடையவனாகவும் விளங்குகிறார் என்பது அன்பன் அமுதளிது ஊரும் ஆனந்தன் என்று இந்த பாட்டில சொல்றார். சௌரவான் அன்பனாக இருக்கிறான், ஆனந்தனாக இருக்கிறான். இவர்கள் எல்லாம் உயிர்களின் பொருட்டாக நம்முடைய நன்மையின் பொருட்டாக அப்படி செயலுடையவனாக இருந்து அந்த பெயரை அவன் எடுத்துக் கொள்கிறான். ஆனந்தன் அன்பன் அமுதளித்து ஊரும் அன்பன். அன்பன் அமுது அழித்து ஊரும் அன்பன். உயிர்களுக்கு அமுதமாகிய இன்பத்தை கொடுத்து அதன் மூலமாக உயிர்கள் ஆனந்தத்தை பெரும்படியாக செய்கின்ற காரணத்தினாலே அவனுக்கு ஆனந்தன் என்பது பெயர். அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி என்பது திருவம்பார். அதனாலே சிவபெருமான் அத்தனாக இருக்கிறான், ஆனந்தனாக இருக்கிறான், அமுதனாக இருக்கிறான். ஆனந்தன் வான் வந்த தேவன். வான் வந்த தேவன் என்பது எல்லா உலகங்களுக்கும் மேலாக இருக்கின்ற சிவலோகத்தில் இருந்து கீழே இறங்கி வந்த தேவன் என்பது ஒரு பொருள். அதனால அவன் வருகிறது அதிகபட்சம் பூமியில நடந்து வர்றதில்லை, ஆகாய வழியாகத்தான் வருவான். பூமியில நடந்து நம்ம மாதிரி வர்றதில்லை. அதனாலே சில காரியங்களின் பொருட்டாக பூமியில நடப்பானது வர ஒரு கொஞ்ச நேரம், மற்றபடி அதனால அவன் அதிகபட்சம் பூமியில நடக்கிறது கிடையாது, ஆகாய வழியாகத்தான். அவன் அருள் பெற்ற ஞானிகளே ஆகாய வழியாக செல்கிறார்கள். அவனுடைய அருள் பெற்ற ஞானிகளே பூமியில நடக்கிறது இல்லை, ஆகாய வழியாக செல்லுகிறாரு. அதனால அப்படிப்பட்ட கதனத்தை மார்க்கமாக உடையவன் அதனால வான் என்கின்ற ஆகாச வழியாக வந்து அருள் பண்ணியவன் என்பது வான் வந்த தேவன். நண்பன் மணிச்சுவடு ஒத்த நற்பரி மேல் உருவானே. நண்பன் மணிச்சுவடு ஒத்த நற்பரி மேல். அதனால் நல்ல பொன்னையும் மணியையும் ஒத்த அடையாளமுடைய நிறமுடைய நல்ல குதிரை மேல வருபவன் சிவபெருமான். மாணிக்கவாசருக்காக பகலிலே குதிரை மேல ஏறி வந்தார். அந்த குதிரை மேல ஏறி வந்ததை பல பாடல்கள சொல்லி மகிழ்ந்து போகிறார். தனக்காக குதிரை மேல ஏறி வந்தார் சுவாமி என்பதை பல பாடல்கள சொல்லி மகிழ்கிறார். அதனாலே பரிமேல் வருவானை கொம்பின் மலற்றும் குயிலே. கொம்பிலே இருந்துதான் குயில் கூவும். கொம்பின் மேல் குயில் கூவ மாமயில் ஆடுபாண்டி கொடுமுடி நம்பனே உன நான் மறக்கணும் சொல்லுனா நமச்சிவாயவே என்பது சுந்தரர் தேவாரம். அதனால குயில் எங்கே இருக்கும் என்றால் கும்பிலே இருக்கும். அதனால கும்பில் இருந்து கூவுகின்ற இயல்புடைய குயிலே கோகலிநாதனை கூவாய் கோகலி என்கின்ற திருப்பெருந்துறையில் இருக்கிற தலைவனை வரும்படியாக நீ அழைப்பாயாக. ஏழாவது பாட்டு உன்னை உகப்பன். உன்னை உகப்பன் குயிலே. உன்னை உகப்பன் என்றால் எனக்கு உகப்பான நல்ல காரியங்களை செய்வதனாலே உன்னை நான் உகப்புக்கும்படியாக சந்தோஷப்படும்படியாக நடந்து கொள்வேன். யார் நமக்கு நன்மை செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் நன்மை செய்யும்படியாகும், யார் உபகாரம் செய்கிறாரோ அவர்களுக்கு உபகாரம் செய்யும்படியாகும். நாம் மகிழும்படியாக நடக்கின்ற இடத்துல மகிழும்படியாகத்தானே நடக்க வேணும். நாம் மகிழும்படியாக ஒருவர் நடக்கிறார் என்றால் அவர்கள் மகிழும்படியாக நாம் நடக்க வேணும். இது உலக இயல்பு. அதுல இப்பொழுது சிவபெருமானையே வர சொல்லுகிறது இந்த கோயில். சிவபெருமானையே கூவி வர சொல்லுகிற குயில். அதனால அந்த குயிலுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா உன் மேல ரொம்ப எனக்கு பிரியம், உன்னை சந்தோஷப்படும்படியா நடந்து கொள்வேன் அப்படிங்கிறார். உன்னை உகப்பன் குயிலே. உன் துணை தோழியும் ஆவன். உனக்கு துணையாகவும் தோழியாகவும் இருப்பேன், உனக்கு தோழியாகவும் இருப்பேன். உன்னை உகப்பன் குயிலே. உன் துணை தோழியும் ஆவன். பொன்னை அழித்த நன் மேனி. உனக்கு தோழியாகவும் இருப்பேன், உனக்கு மகிழ்ச்சி தரும்படியாக நடப்பேன், உனக்கு துணையாக இருப்பேன் என்றெல்லாம் சொல்லி நான் சொல்லுகிற சாமியை நீ கட்டாயம் வர சொல்ல வேணும். சாமிக்கு அடையாளம் என்னன்னா பொன் போன்ற மேனியுடையவன் அல்ல, பொன்னார் மேனியன் தானே சொல்றாங்க. பொன்னார் மேனியனே அப்படி தானே சொல்றாங்க. இல்ல இல்ல, பொன்னை அழித்த நன்மேனி. பொன்னை அழித்த நன்மேனி என்றால் பொன் போன்ற பிரகாசம் உடையவன் சொன்னால் அது சுவாமிக்கு பொருந்தாது. பொன் போன்ற பிரகாசமுடையவன் என்று சொன்னால் சாமிக்கு அது சமானமாகாது, பொன் சமானம் ஆகாது. புன் போன்ற அப்படின்னா புண்ணுக்கு சமானமான திருமி, பொன்னார் மீனியனே என்றால் அது சமானம் ஆகாமையினாலே, அந்த புண் சமானம் ஆகாமையினாலே, தங்கம் சமானம் ஆகாமையினாலே அந்த தங்கத்தை அழித்த நன்மீனியுடைய அந்த புண்ணுக்கு மேற்பட்ட பிரகாசம் உடையவனாக விளங்குகின்ற காரணத்தினாலே புண்ணும் அவருடைய திருமீனிக்கு ஓமை ஆகாது, பொண்ணும் அவருடைய திருமீனிக்கு உவமை ஆகாது, ஓமை ஆகாமையினாலே ஆகாமையினாலே. ஆனால் பொன்னை விட மிக பிரகாசமுடைய திருமீனியுடையவனாகினாலே பொண்ணை அழித்த நன்மீனியினர். இதெல்லாம் ஒரு சிறப்பு சொற்கள் திருவாசகத்துல, பொன்னை அழித்த நன்மீனி. அப்பர் சுவாமி சொல்றாரு பொண்ணை எப்படி வெட்டினால், பொண்ணை ஒரு தங்க கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வெட்டி பார்த்தோம்னா தெரியும் ரெண்டா இப்ப கட்டி இப்படி இருக்கணும், அதை வெட்டி அதை வெட்டினா அந்த நடுவில் இருக்கிற பிரகாசம் எப்படி தெரியுமா, தங்க தங்கன்னு அது தனி பிரகாசமா இருக்கும். நீ பார்த்துருக்கீங்களா அப்படி பார்த்துருக்க முடியாது. தங்க கட்டி இப்ப தங்க கட்டி வெளியில இருக்கிற பிரகாசம் ஒண்ணும், அந்த கட்டியை வெட்டினால் வெட்டினால் நடுவில் அந்த பிளவு இருக்குதுவாரு, அந்த பிளவில வருகின்ற ஒளி அது தினசு வேறு. அது பொன்னை வகுத்த மேனியனே அப்படின்பார் அப்ப சொல்றேன். பொன்னை வகுத்த மேனியனே, புனர்மின் முலையால் தன்னை வகுத்த பாகத்தனே என்பது அப்பர் தேவாரம். பொன்னார் மேனியன் என்பது சுந்தர தேவாரம், பொன்னை வகுத்தன்ன மேனியனே என்பது அப்பர் தேவாரம், இவர் பொன்னை அழித்தன் மேனி என்பது இவருடைய பாட்டு. இம்மூனுக்கு எப்படி வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா, பொன்னார் மேனியனே சுந்தர தேவாரம், பொன்னை வகுத்தன் மேனி என்பது பொன்னை வகுத்தன்ன மேனியனே என்பது அப்பர் தேவாரம், இவர் எப்படி சொல்ல பொன்னை அழித்தன் மேனி. பொன்னை அழித்தல் என்றால் பொன் போன்ற பிரகாசம் உடையவன் அல்ல, பொன்னின் மேல் பிரகாசம் ஆகையாலே பொன்னி பொன்னிலே இருக்கின்ற பிரகாசத்தை விட மிகுந்த பிரகாசமாக இருக்கின்றவன் என்பதே பொன்னை அழித்தனன் மேனி. புகழில் திகழும் அழகன், புகழில் திகழும் அழகன், அந்த அந்த சிறப்பு அழகர் முன்னிலை வருது பாருங்க, புகழில் திகழும் அழகன் ஆகையாலே அழகன் அழகன் திகழும் அழகன், அழகன் திகழும் அழகன், அழகன் ஆள் அழகா இருக்கிறானே அப்படின்னு சொல்றமல்லவா, பிரமாதம்யாப்பா சரியான அழகுப்பா என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதிகமாக அழகு அதிகமான அழகு கணக்கு அழகா இருக்கான் அப்படின்னு சொன்னா போதாதல்லவா. அழகு கொஞ்சம் கூடுதலான நல்ல அழகுடைய ஒருவனை பார்த்து அழகா இருக்கிறான் பரவாயில்ல அப்படின்னு சொன்னா அது போதாது, மிகுந்த அழகுடையவனை என்ன சொல்லுவோம்னா சரியான அழகு நல்லா அது கம்பீரமா இருக்கான் என்று ஆகியால ஒரு வார்த்தை கூட சொல்லணும், ஒரு வார்த்தை சிறப்பு வார்த்தையா கூட சொல்ல போகணும். அது இவர் எப்படி சொல்றன்னா திகழும் அழகன், புகழில் திகழும் அழகன், புகழில் திகழன் அழகன் என்பது அவனுக்கு எல்லை இல்லாத புகழ் இருக்கின்ற காரணத்தினாலே, எல்லை இல்லாத புகழ் இருப்பதனாலே எண்ணிறந்து எல்லை இல்லாதான நின் பெருஞ்சீர் வருதல்லவா. சீர் என்றாலும் புகழ் என்றாலும் ஒன்றுதான், சீர் என்றாலும் புகழ் என்றாலும் ஒன்றுதான். அந்த புகழ் இவனுக்கு அழகு மீறி இருப்புகிற காரணத்தினாலே அந்த புகழிலே இவனுக்கு ஒரு அழகு, புகழிலே ஒரு அழகு, இயல்பாக அழகு, புகழினாலே வருகின்ற அழகு, கீர்த்தி மிகுந்தவன், கீர்த்தி மிகுந்தவன், அது விண் சுமந்த கீர்த்தி, விண் சுமந்த கீர்த்தி, வயன் மண்டலத்தீசன் வருகிறது வருது அல்லவா. அதனாலே விண்ணுலகம் முழுவதும் அவனுடைய கீர்த்தி இருக்கிறது, மண்ணுலகத்தில் அவனுடைய கீர்த்தி, பாதாளத்திலேயே அவனுடைய கீர்த்தி, மூன்று லோகத்திலேயே அவனுடைய கீர்த்தி இருக்கிறது. நம்ம கீர்த்தி பக்கத்து வீட்டு கூட தெரியாது, நம்ம கீர்த்தி பக்கத்து வீட்டுக்காரன் கூட தெரியும், நம்முடைய பொறுப்பு அவருக்குதா பக்கத்து வீட்டுக்காரன். அதனாலே இப்படி அவனுடைய கீர்த்தி எப்படி இருக்கிறது என்று கேட்டால் எல்லா உலகங்களிலும் அவனுடைய கீர்த்தி இருக்கிறது, அந்த கீர்த்தி அவருக்கு அழகாக இருக்கிறது, கீர்த்தி அழகாக இருக்கிறது. இப்ப கீர்த்திக்கு மாறுபட்டு நடக்கின்றவனே, கீர்த்தி பெருமைக்கு மாறுபட்டு நடக்கிறவன் என்ன சொல்லுவோம்னா உனக்கு நல்லா இருக்குதா உனக்கு அழகா இருக்குதா என்று கேட்போம். கீர்த்திக்கு அழகுக்கு மாறுபட்டு நடக்கிறவன் என்ன இது உனக்கு அழகா என்று கேப்ப கேக்குற அந்த வார்த்தை வழங்குது இல்ல உலகத்துல, இது உனக்கு அழகா இருக்குதா உனக்கு கீர்த்தியா இது என்றெல்லாம் சொல்லும் போது அவனுக்கு அந்த 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 பெருமை சிறுமையாக வரும்போது, பெருமை சிறுமையாக வரும்போது அவனுக்கு அழகு அழிஞ்சு போகுது, பெருமை சிறுமையாக வரும்போது அவனுக்கு அழகு அழிந்து போகுது, பெருமை இருக்கும்போது அழகு. அதத்தான் புகழில் திகழும் அழகனர், புகழில் திகழும் அழகன், புகழில் திகழும் அழகன் மன்னன். அவன் எல்லா உலகங்களுக்கும் மன்னனாக இருக்கிறான், அதுல மதுரையிலே மன்னனாகவே இருந்தான், மதுரையில ஒரு 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 நாட்டுக்கு மன்னனாக இருந்தான், பாண்டி நாட்டுக்கு மன்னனாக இருந்தான், எல்லா உலகங்களுக்கும் மன்னனாக இருக்கிறான், பாண்டி நாட்டுல மன்னனாகவும் இருந்தான். அதனால அவனுக்கு மன்னன் என்கின்ற வேறு சாதாரணம்தான், மாய பரப்பருக்கும் மன்னன் அடி போற்றிங்கிறார் அல்லவா, அதனால மன்னன் என்கின்ற சொல்ல அரசனை குறிப்பது. இவன் பேரரசன், அதான் ஏழு உலகம் முழுதாடினார், எல்லா உலகங்களுக்கும் இவன் தலைவனாக இருக்கின்றதுனாலே மன்னன் என்பது ஒன்று சாதாரணமானதான் புருஷ அல்ல. எல்லாருக்கும் அவன் தான் மன்னனாக இருக்கிறான். எல்லாருக்கும் மன்னனாக பரமாவுக்கும் அவன்தான் மன்னன், விஷ்ணுவுக்கும் அவன்தான் மன்னன். மன்னன் பரிமிசை வந்த வள்ளல். அந்த குதிரைவில வந்ததுதான் பல இடங்கள்ல சொல்றார். பல இடங்கள் நரியை குதிரை பரியாக்கி ஞாலவெல்லா நிகழ்வித்து என்று சொல்லி பெற்றி பிறருக்கரிய பெம்மான் பெருந்துறையான் குற்ற குதிரையின் மேல் வந்தருளி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி என்று சொல்லுகிறார் என்றெல்லாம் பல இடங்களிலே அந்த குதிரை மேல வந்ததை சொல்றார். இதுல மன்னன் பரிமிசை வந்த வள்ளல், அழையால பரியாகி குதிரை மேல வந்த வள்ளல். வள்ளல் என்று சொன்னால் அருள் தருவதற்காக குதிரை மேலே ஏறி வந்தார். அருளை தருவதற்காக குதிரை மேலே ஏறி வந்தார். பாண்டிய நாட்டு மக்களுக்கு அருளை தருவதற்காக, அரிமர்த்தன பாண்டியனுக்கு அருளை தருவதற்காக, வந்திக்கிழவிக்கு அருளை தருவதற்காக, மாணிக்க வாசகருக்கு அருளை தருவதற்காக, திருவாதகத்தை ஓதுகின்ற அத்தனை பேருக்கும் கேட்கின்ற அத்தனை பேருக்கு அருளை தருவதற்காக மன்னன் பரிமிசை வந்த வள்ளல். கேட்கின்ற அத்தனை பேருக்கு அருளை வாரி வழங்குகின்ற வள்ளல். இயல்பாகவே கொடுத்து கொண்டிருக்கிறான் ஒன்று. ஆனால் பரிமிசை வந்தான் பாரு, பரிமிசை வந்தது ஆச்சரியமாகையினாலே, குதிரை மேலே ஏறி வந்தது ஆச்சரியமாகையினாலே, குதிரை மேல வந்து குதிரை மேலே ஏறி வந்து ஒரு அடியவருக்கு அருள் பண்ணிய காரணத்தினாலே, அந்த அடியவர் திருவாசகம் பாடிய காரணத்தினாலே, அந்த திருவாசகத்தின் மூலமாக எத்தனையோ கூடி ஆன்மாக்கள் பத்தி பண்ணி முக்தி பெறுகின்ற காரணத்தினாலே குதிரை மேலே ஏறி வந்தது உண்மையிலே அவன் அருளை தருவதற்காக. அதனால பரிமிசை வந்த வள்ளல்னார் மன்னன். பரிமிசை வந்த வள்ளல் பெருந்துறை மேய தென்னவன் சேரலன் சோழன் சீர்ப்பயங்கன் வரக்கூவாய். திருப்பெருந்துறையிலே எழுந்துள்ளி இருப்பவன் அவன் தென்னவனாக இருக்கிறான், சேரலனாக இருக்கிறான், சோழனாக இருக்கிறான். சேர சோழ பாண்டியர் என்ற மூவேந்தர்களை சொல்லுவது தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் மூணு பேர் பங்கு போட்டுக்கிட்டு ஆண்டான். சேரன், சோழன், பாண்டியன். அது நம்ம நாட்டு ராஜா சோழன், நம்ம நாட்டு ராஜா சோழன். அதனால இப்படி மூன்று அரசர்கள் மிக பிரபலமாக இருந்த காரணத்தினால மூவேந்தர்கள் என்கின்ற ஒரு சிறப்பு சொல் வழங்குகிறது. மூவேந்தர்கள் என்று ஒரு சிறப்பு சொல் வழங்குகிறது. இந்த மூவேந்தருடன் சிவபக்தர்களாக இருந்தார்கள். மூவேந்தர்களும் சிவபக்தர்களாக இருந்தார்கள். சிவாலய திருப்பணி நிறைய செய்தார்கள். சிவ பக்தி உடையவர்களாய், சிவாலய திருப்பணி உடையவர்களாய், சிவபூஷை உடையவர்களாய் இருந்தார்கள் சேர சோழ பாண்டியர். அதனால அதுல சோழன் சூரியனுடைய வம்சத்திலே வந்தவன், பாண்டியன் சந்திரன் வழியாக வந்தவன், சேரன் அக்னி வழியாக வந்தவன். சேரன் அக்னி மூன்று சுடர்கள் மூலமாக இந்த மூவேந்தர்களும் வந்தவர்கள். அவர்கள் மூவேந்தர்களும் சேர சோழ பாண்டிய மூவேந்தர்களும் மிகுந்த சிவபக்தி உடையவர்களாய் விளங்கி சிவப்படி நிறைய செய்து அதனாலே அவர்கள் சிவத்தை மறவாது இருந்தபடியினாலே அவர்களுக்கு உள்ளே இருந்த சிவபெருமானவர்களை ஆண்டு கொண்ட காரணத்தினாலும் சிவபெருமான சேரன் என்றும் சொல்லுகிறாரு, சோழன் என்றும் சொல்லுகிறாரு, பாண்டியன் என்றும் சொல்லுகிறார். பாண்டியர்கள் திருவிளையாட புராணத்துல பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் வந்து தன்னால தீர்த்து கொள்ள முடியவில்லை, அதுல தமக்கு ஒரு மயக்கமா இருக்கிறது தெளிவு தெரியவில்லைன்னு சொன்னா சாமி கிட்ட போய் கேட்கறது, சாமி சொல்லுவார். சாமி கிட்ட போய் கேட்கறது அவர் அசரீதியா சொல்லுவார், அசரீதியா சொல்லுவாரு. வேற ஏதோ ஒரு வகையில சித்தரா வந்து காட்டுவாரு, சாமியார வருவாரு, ஏதோ ஒரு வகையில வந்து அந்த இதுக்கு அந்த சந்தேகத்தை தீர்த்து நன்மையை செய்வார். அதனால அவர்கள் அவ்வளவு தொடர்புடையவராக இருந்தார்கள். கேரளத்தில சிவபெருமானத்தில தொடர்பு உடையவர்களாக இருந்தபடினாலே சேரனாக இருக்கிறான் சிவபெருமான், சோழனாகவும் இருக்கிறான் பாண்டியராகவும். அதற்கு மேலே முறை செய்து காப்பாற்று மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்பது திருக்குறள். முறை செய்து காப்பாற்று மன்னவன் மக்களுக்கு இறை, மக்களுக்கு தெய்வம் என்று மன்னனை சொல்லுவது. அரசன் தெய்வம், அரசன் தான் மக்களுக்கு தெய்வம் பிரத்யட்சமா. என்ன காரணத்தினாலும் மக்களுக்கு வருகிற இடையூரை நீக்கி நன்மையை செய்து மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு முக்கியமான பொறுப்பு மன்னனுக்கு. காக்கும் எம் காவலனை என்றால் போல மக்களை காப்பது யாருடைய கடமை? அரசனுடைய கடமை. புள்ளகளை காப்பது தாயினுடைய கடமை போல எல்லா மக்களும் அவனுக்கு புள்ளகளை போல மக்களாகி உயிர் உலகத்தில் இருக்கிற மக்கள் அத்தனை பேர்த்துக்கும் அரசன் தான் தந்தையாக இருக்கிறான், தாயாக இருக்கிறான், குருவாக இருக்கிறான், தெய்வமாக. அந்த நிலையில இருந்தது அந்த பாரத்தில அரசன். இப்பெல்லாம் அது மாதிரிலாம் ஒன்றும் பார்க்கவே முடியாது. இப்பெல்லாம் அது மாதிரிலாம் இல்லவே இல்லை. எவ்வளவு மக்களை கெடுக்கணுமோ அந்த அளவுக்கு கெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனாலே மக்களுக்கு தெய்வம் யாருன்னா கண்கண்ட தெய்வம் அரசன் தான். கண்கண்ட தெய்வம் அரசன் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒரு பாண்டியன் பொற்கை பாண்டியன் அவனுக்கு பேர், பொற்கை பாண்டியன் அவனுக்கு பேர். அந்த நான் ஒரு பிராமணன் என்ன பண்ணா காசிக்கு போறேன்னா மனைவி கிட்ட ராத்திரியிலே நான் காசிக்கு புறப்படுறேன், இன்னும் ஒரு 4-5 நாளில் காசிக்கு நான் புறப்படணும் அப்படின்னா ராத்திரி 10 மணிக்கு 11 மணிக்கு இப்படி பேசிக்கிறாங்க. எல்லாம் தூங்கிட்டாங்க 11 மணிக்கு. அப்படி பேசும்போது அவ சொன்னா, நீங்க காசிக்கு போனா நான் எப்படி ஒத்தையா இருக்கிறது அப்படின்னு கேட்டா, உன்னை அரசன் காப்பாத்துவான், உன்னை அரசன் காப்பாத்துவான்னு சொன்னான். அப்படி சொன்ன உடனே சரின்ட்டா அவன் காசிக்கு போயிட்டான். காசிக்கு போயிட்டானா, அதன் பிறகு அயால திறந்தோறும் வந்து இரவில மாறு வேடத்துல அரசன் நகரை சுத்தி வருவான், மாறு வேடத்துல நகரத்தை சுத்தி வருவான். இப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது எந்த விதமான பிரச்சனை போக்குவரத்து எதுவும் இல்லாம அமைதியாக இருந்தது நகரம். ஒரு நாள் வந்து அந்த பிராமண வீட்டுல சத்தம் கேட்டுது, சத்தம் கேட்டுது. காசிக்கு போயிருக்கானே அந்த பிராமணன், காசிக்குள்ள போறேன்னு இப்ப இந்த வீட்டுல சத்தம் கேக்குறேன் அப்படின்னு அரசன் கதவை தட்டுக்கிட்டான். கதவை தட்டிட்டேன், தட்டின உடனே யார் தட்டுறதுன்னு அந்த பிராமணன் குரல் கேட்டு போச்சு. ஓ, அந்த வீட்டுக்கு உரியவனே குரல் வந்துட்டான், காசிக்கு போயிட்டு வந்துட்டா. அவன் சத்தம் கேட்டு, அவன் சத்தம் கேட்ட உடனே அடாடா இப்படி சத்தம் கேட்டு அவன் சந்தேகமா நினைப்பானே, கதவை தட்டுனான் சந்தேகமா நினைப்பானே, அவன் அல்ல வேறோ யாரோ சத்தம் போடுறான் அல்லவா நம்ம தட்டி விட்டோம், இப்ப அந்த வீட்டுக்காரனே வந்துட்டான் காசிக்கு போயிட்டு நம்ம கதவை தட்டுறதுனால அவன் சந்தேகப்படுவானு எல்லாரும் வீட்டு கதவையும் தட்டிட்டு போயிட்டான், எல்லாரும் வீட்டு கதவையும் தட்டிட்டு போயிட்டான். தட்டிட்டு போன ஒருபாடு காலையில அந்த பிராமணர்கள் அத்தனை பேரும் கூட ராஜா கிட்ட போய் வாட்டிக்கிட்ட முறையிட்டாங்க, இந்த மாதிரி யாரோ ஒருத்த வந்து எங்க வீட்டு கதவு எல்லாம் தட்டிட்டு போன, எப்ப உங்க வீட்டு எல்லாரும் வீட்டு கதையும் தட்டிட்டு போன அப்படின்னு. ஆகா, அப்படி தட்டிட்டு போனவனே என்ன பண்றது அப்படின்னா, அவனை வெட்டி போடணும் அப்படின்னாங்களாம். உடனே கையை எடுத்தான், தங்கையை வெட்டிக்கிட்டான். தங்கையை வெட்டின உடனே மக்கள் கதறினார்கள், பதறினார்கள். ஆகா, இந்த விஷயத்தை சொன்ன இந்த மாதிரி சந்தேகத்தினாலே சந்தேகம் வரும் என்று சொல்லி எல்லாரும் வீட்டு கதவியும் நான் தட்டினேன், நகர் வலம் வந்தேன் மாறுபடத்துல இந்த மாதிரி, அதனால இந்த உங்கள் மனம் கலங்க முடியாச்சு, கையை வெட்டுறதான் நல்லதுன்னு வச்சுக்கிட்டேன். உடனே சுவாமி சோமசுந்தர கடவுள் அவருக்கு பொன்னாராய கையை தந்து விட்டார், பொற்கை பாண்டியன். இந்த அளவுக்கு மக்களை காப்பாத்திருக்கிறான் மன்னன், இந்த அளவுக்கு மக்களை காப்பாத்திருக்கிறான். அப்படின்னா பாரபிராமண தெய்வம்னு சொல்றதா, அப்ப என்னன்னு சொல்றது, அரசன் தெய்வம், முறை செய்து காப்பாற்று மன்னவன் மக்களுக்கு இறையன்று வைக்கப்படும். அதனாலே தென்னவன் சேரளன் சோழன் சீர்ப்புயங்கன் வரக்கூவாய் என்று சிவபெருமானை அரசனாக பாவித்து அந்த அரசனை வர சொல்லுவாயாக என்று குயிலிடத்தில் சொல்லுகிறார்.